الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر له شيئا فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوم نفوسا قبل غيرا وقال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يبسط الرزق لمن يشاء ويقدر ففرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع صدق الله وعلا அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து அகிலத்தோர் அனைவருக்கும் அறுப்படையாக வந்த அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடித்துவத்தை பின்பற்றி நடந்த அந்த சஹாபாக்கள் தாபயின்கள் தாபயின்கள் முத்தகீங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் அப்பான தாயிகள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் அன்பு மரணமும் செஞ்சது கொண்டார்கள். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில ஏத்துக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அந்த அனைத்து உடையங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறு எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து தவிர்த்து ஒரு பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பாடுவருக்கும் நான் வசியை தெரிவிக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து எமக்கு ஆற்றலை தந்து எமக்கு செல்வத்தை தந்து சிறப்பாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தான் எமது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவன் தன்னுடைய பரிசுத்த குர்ஆனிலே கூறுகிறார், அல்லாஹு யப்சுது ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவன் ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுத்துகிறார், எவருக்கு நாடுகிறானோ நெருக்கடியை ஏற்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, சோர்களே, உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். உண்மையில் அது தவறான ஒரு விடயம் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாங்கள் செல்வத்தை திரட்டி எம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் எமக்கு அனுமதி தந்திருக்கிறோம். அதே நேரத்திலே அரவேலப்பூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டத்திலே அவர்கள் ஒரு ஏழையாகவே வாழ விரும்பினார்கள், எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்பினார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பணக்காரர்களின் பட்டியல் போடப்படுகிறது. முதல் பணக்காரர், இரண்டாவது பணக்காரர், மூன்றாவது பணக்காரர் என்று பணத்தை திரட்டி அவர்கள் திறமையை வெளிப்படுத்தி செல்வச்சியமான்களாக இருப்பதை வைத்து உலகத்திலே இப்பொழுது பணக்காரர்களின் பட்டியலை சொல்லுகின்றார்கள். உலகத்திலே இருகாலம் வரைக்கும் வந்த செல்வந்தர்களிலே மிகப்பெரிய ஒரு செல்வச்சியமான் யாராக இருக்க முடியும் என்றால் அது கண்மணி எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவராலும் யாராலும் இருக்க முடியாது. ஏனென்றால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராகத்தான் உலகத்திலே வாழ்ந்தார். அப்படியானால் அவர்களிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தது என்பதை நாம் ஆதாரபூர்வமாக பார்க்கின்ற பொழுது ஒருமுறை அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து
கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹு தஆலா இந்த உஹதுடைய மலையை உங்களுக்கு தங்கமாக ஆக்கி தருவா என்று கேட்கிறார். நீங்கள் அனுமதித்தால் இந்த மலையை தங்கமாக ஆக்கி தருவார். கண்மணி என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலிலேதான் அவர்களை விட பெரிய செல்வ சீமான் யாரும் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. என்ன சொன்னார்கள்? அவர்கள் கூறினார்கள், எனக்கு அப்படி உகது மலை தங்கமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் நான் சாப்பிட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி, அடுத்த நாள் பசித்திருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கிடைத்தால், இது ஒன்றும் போதும் என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால், இவர்களை விட பெரிய செல்வ சீமான் யார் இருக்க முடியும்? செல்வந்தன் என்றால் யார்? அவருடைய உள்ளத்திலே தேவை கிடையாது. இருப்பது போதும், இருப்பது மிச்சம் என்று எவர் இருக்கிறாரோ அவர் செல்வ சீமான். பிச்சைக்காரன் யார்? எவ்வளவு இருந்தாலும் போதாது என்ற தன்மை இருந்தால் அவன் தான் பிச்சைக்காரன். இன்னொரு கட்டத்திலே நபி அவர்களின் செல்வத்தை நாங்கள் பட்டிடுவதாக இருந்தார். மக்களுக்கு முஷ்ரிக்கீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார் தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு என்ன வேண்டும்? பட்டம் வேண்டுமா? பதவி வேண்டுமா? எமக்கு உங்களை தலைவராக ஆக்கிக் கொள்கிறோம், முழு பட்டம் பதவிகளையும் உங்களிடத்திலேயே தந்து விடுகிறோம். தந்தம் வெள்ளி வேண்டுமா? குவியல்களாக கொள்வது குறிக்கிறோம். ஏன் அழகான பெண் வேண்டுமா? இந்த மக்காவில் இருக்கக்கூடிய பெரிய குடும்பத்தில் ரொம்ப அழகான பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறோம். உங்களுக்கு பணம் வேண்டுமா? தேவையானது தருகிறோம். நீங்கள் இந்த ஏகத்துவ போதனையை விட்டு விடுங்கள், எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இது ஒன்றும் எனக்கு வேண்டாம், நான் இதை விட்டுவிடப் போவதில்லை என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், இதையா நீங்கள் என்னிடத்தில் தரப்போகிறீர்கள்? தங்கம், வெள்ளி, பணம், காசு அல்லது பெண்கள், இதையா கொண்டு வந்து காட்டிருக்கிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வலது கரத்திலே சூரியனையும் இடது கரத்திலே சந்திரனையும் நீங்கள் கொண்டு வந்து தந்தாலும் நான் இதனை விடப் போவோன் அல்ல என்று கூறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? சூரியனுக்கு விலை கொடுக்க முடியுமா? சூரியனுக்கு என்ன விலை? கண்ணியமானவர்களே, சொல்றே, பகலுக்கு என்ன விலை எங்களால் சொல்ல முடியாது. இந்த வெளிச்சத்துக்கு என்ன விலை எங்களால் சொல்ல முடியாது. இந்த சூரியனால் கிடைக்கின்ற அந்த சக்திகளுக்கு என்ன விலை எங்களால் சொல்ல முடியாது. எவருக்கும் பட்டிட முடியாது. அந்த சூரியனை என்னுடைய வலது கரத்திலே கொண்டு வந்து வைத்து சந்திரனை என் இடது கரத்தில் கொண்டு வந்து வைத்தால் நிலவுக்கு விலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த இரண்டையுமே கண்டாலும் நான் இதை விட போவோம் அல்ல, எனக்கு தேவை கிடையாது என்று சொன்னால் அருமிரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு செல்வ சீமான் என்பதை நாம் ஒருவர் விளக்கவர். இன்று ஒருவனுக்கு அவன் இருக்கும் கஷ்ட நிலவை பார்த்து கொஞ்சம் கை கொடுக்க ஒருவர் முன் வந்தால் இவர் அடுத்த கடமையே அவனுக்கு தலை குனிந்து விடுகிறார். அவர் அல்லவா மனிதர், அவர் அல்லவா இவக்கு உதவி செய்தார் என்று இவன் அவர் சொல்வதற்கு வழிபட ஆரம்பிக்கின்றான். சர்வசாதாரணமாக பார்ப்போம், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதுடைய மலையே தங்கமாக கிடைத்தும் வேண்டாம், சூரியனும் சந்திரனும் வலது கரத்திலும் கொண்டு வந்து தரப்பட்டாலும் அது தேவை கிடையாது, எனது வாழ்க்கை இப்படி இருந்தால் போதும் என்ற நிலைப்பாட்டிலே வாழ்ந்தார்கள் என்றால் இவர்களை விட பெரிய செல்வச்சீமான் யாரும் இருக்கவே முடியாது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே எத்தனை ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களை ஆய்வு நடத்துகின்ற பொழுது 63 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகத்தின் விலை என்ன? 63க்கும் எவ்வளவு விலையாக இருக்கும்? அல்லாஹுக்காக கொடுப்பதிலே அவர்களை விட செல்வ சீமான் யாருமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. இப்படி இருந்தாலும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்மா ஹியினி மிஸ்கீனா வா அமித்னி மிஸ்கீனா, என்னை இந்த உலகத்திலே வாழ வைப்பதாக இருந்தால் ஒரு மிஸ்கீனாக வாழவே, மரணிக்க செய்வதாக இருந்தால் என்னை ஒரு மிஸ்கீனாகவே மரணிக்க செய்வதில் மசாக்கி, என்னை நாளை மறுமையிலே இருப்பதாக இருந்தாலும் இந்த ஏழைகளோடு எழுப்பினாயிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆசிதார். எளிமையை விரும்பினார்கள், ஏழையை விரும்பினார்கள், எளிமையான வாழ்க்கையை விரும்பினார்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறார், வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா வஸீனதுஹா வமா இந்தல்லாஹி கைரு வாபுகா அபடா தாதிரு, உங்களுக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இது இந்த உலகத்தின் அற்பமான இன்பங்கள் தான். அலங்காரங்கள், ஆனால் கமா இந்த அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடியது இருக்கிறது, அது ரொம்ப சிறந்தது, அது நிரந்தரமானது என்று அல்லாஹு தாலாவை சொல்கிறார். உலகத்திலே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபியோர்களின் வீடு எவ்வளவு பெரியது, இன்றும் ஆதாரமாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா இருந்தார்கள் நபியோர்களோடு. அந்த வீட்டின் விசாலம் என்ன தெரியுமா, நான்கு பேர் கொஞ்சம் கை காலை நிறுத்தி தூங்க முடியும், ஐந்தாவது நபருக்கு அங்கே இடம் கிடையாது, சொகுசாக தூங்குவதாக இருந்தார். நான்கு பேர் கொஞ்சம் தூங்குவதற்குரிய இடம், இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி முகமது முஸ்தபா அவர்களும் அவர் அருகில் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் அதற்கு அடுத்து அதற்கு உமர்வியலானவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இடம்தான் வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர வேறு யாராவது ஆசைப்பட்டாலும் அந்த இடத்திலே இடம் கிடையாது. இவ்வளவுதான் அவர்களுடைய குழு. ஆனால் எவ்வளவு பெரிய செல்வச்சியமானாக உள்ளத்தில் இருந்தார். சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், அவர்கள் குடிசை வந்து பணக்காரர்கள், நாங்கள் மாடி வந்து வித்தைக்காரர்கள். எமக்கு மாடிக்கு மேல் மாடி இருந்தாலும் போதாது, அவர்களுக்கு குடிசை கூட பெரிதாக தேவைப்பட்டது. கண்ணியவான்களே சோதர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை விரும்பினார்கள், ஏழைகளோடு மறைக்க விரும்பினார்கள், ஏழைகளோடு எழுப்ப விரும்பினார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை பயந்தார்கள். அல்லாஹும் உன்னிடத்திலே குபுரில் இருந்தும் வறுமையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்தார். ஏன் தெரியுமா, ஈமான் விளையினம் விட்டு விடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே பொருளாதார ரீதியில் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகம் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவன் அல்லாஹையும் ரசூலையும் தீனையும் மறந்து தன் வாழ்க்கை பிரச்சனையை எப்படியாவது தீர்த்துக் கொள்வதற்கு அவனுடைய விளையினமான உள்ளம் எங்காவது திரும்ப ஆரம்பிக்கும், எங்காவது திரும்ப ஆரம்பிக்கும். அவன் ஹராத்தில் விழுந்து விடுவான், அவன் குபுரிலும் போய்விடுவான். எனவே வறுமை குபுருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. நபியவர்கள் பயந்தார்கள், வறுமையை பயந்தார்கள். உம்மத்துக்கு வறுமை வந்து அவர்கள் குபுரின் கோட்டுக்கு போய்விடக் கூடாது, துஆ கேட்டுத் தந்தார்கள். அல்லாஹும் இன்னியாவது மிக்க மினல் குபுரி வல் பக்கம். இதே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வறுமையை மாத்திரம் நான் மனித உருவில் கண்டால் கொலை செய்தே தீர்வேன் என்று சொன்னார்கள். கொலை செய்தே தீர்வேன், ஏன் அந்த அளவுக்கு வறுமை என்பது பயங்கரமான ஒன்று, பயங்கரமான ஒன்று. எனவே இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் வறுமையில் சிக்கி நெருக்கடியில் உழன்று இபாதத்துகளில் ருசி காண முடியாத நிலைமையிலும், அமல்களையும் செய்யாமல் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய முடியாமல் நிம்மதியாக எமது வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள முடியாமல் ஒரு மனிதன் தடுமாறுகின்ற நிலைமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ வழிமுறைகளை எமக்கு காட்டி தந்திருக்கிறார். அது மிகப்பெரிய முயற்சிகள் அல்ல, சின்னஞ்சிறிய முயற்சிகள், சிறிய சிறிய அமல்கள். ஆனால் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செழிப்பாக வாழ்வதற்குரிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறோம். அதை தெரிந்து என் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது ரப்பின் பக்கம் முன்னோக்கி எங்களின் வறுமையை அகற்றிக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் எமக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். கைவசம் மறந்திருக்கிறது, ஆனால் எங்கோ ஓடுகிறோம். கையிலே பாலை வைத்துக் கொண்டு வெண்ணெய்க்கு அலைவது போன்ற கதைதான் இன்று. எத்தனையோ துஆக்கள் கைவசம் இருக்கிறது, ஓத தெரியும், ஆனால் இதை ஓதி என்ன பயன் என்று தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு கொஞ்சம் வறுமையாக இருக்கிறது என்று ஒருவை முறையிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகத் தோழரின் வறுமையை நினைக்க சொல்லிக் கொடுத்த பாடத்தை பார்த்தால் இந்த பொழுதே நாங்களும் செய்து பணக்காரர்கள் ஆகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அத்தகபுருல்லாஹ் என்பதை நீர் தினமும் ஓதிவாரும், குறுகிய நாட்களுக்குள் நீர் செல்வந்தராகி விடுவீர் என்று நபி அவர்கள் சொன்னார். அந்த நாயக தோழர் கூறுகிறார், நான் இந்த துஆவை கொஞ்சம் காலம்தான் ஓதி வந்தேன், நான் செல்வந்தராக மாறிவிட்டேன், அல்லாஹு தஆலா செல்வத்தை தந்தான் என்று அவர்களை கூறுகிறார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அத்தகபுருல்லாஹ், நெருக்கடியற்ற வாழ்க்கைக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுவா, சின்னஞ்சிறியதுவா. இன்னும் ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தினமும் 100 தடவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, என்று 100 தடவை ஓதுவாரோ அவர் விரைவில் பணக்காரராக்கி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சிறிய துஆ இந்த நாஹவுல வலாக்குவத்து இல்லாமல்லா தெரியாத முஸ்லீம் யார் இருக்க முடியுமா? அப்படியானால் நேற்று முந்தனால் இஸ்லாத்துக்கு வந்தவராக இருக்கவர்கள் சின்ன சிறிய துவா இதை ஓதி வாழ்க்கை நெருக்கடியை நீக்கிக் கொள்ள நபி அவர்கள் வழிகாட்டி தந்தார். வீட்டிலே நுழைகின்ற பொழுது குழு அல்லாஹு அஹத் என்ற சூராவை 11 தடவை ஓதுகின்ற வணக்கம் உடையவருக்கு அந்த வீட்டுக்குள் வறுமை வராது என்று உலமாக்கள் எழுதுகின்றார். அதே போன்று ஒரு சஹாபி அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே என் வீட்டில் எப்பொழுதுமே வறுமையாக இருக்கிறதே என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மருந்து என்ன தெரியுமா? ஆயத்துல் குர்சியை ஓதிவாரும், அதை எதுக்கு ஓதினாலும் ஓதி ஊதினாலும் அதிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியே தீர்வான் என்று கூறினார்கள். ஆயத்து குருசியை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஆயத்து குருசியை அந்த நாயகத்தோடு ஒரு ஓதி வந்தார். குறுகிய காலத்துக்குள்ளே அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தார். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய திருநாமம் யா அஜீஸ் என்பதை 41 தடவை ஓதுகின்றவருக்கு அவர் நினையாத புறத்திலே செல்வம் அவரை நோக்கி ஓடி வரும் என்று கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சொல்கிறே அதற்கு அலிரலியதாக அவர்கள் கூறுகின்றார்கள், தனக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் செல்வந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று எவர்கள் ஆசிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு ஒட்டு கூடுகின்ற நேரத்தை நடுநிதி நேரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். நடுநிதி நேரத்திலே ஒட்டு கூடுவதன் மூலமாக கருத்தரிக்கின்ற குழந்தைகள் செல்வந்த குழந்தைகளாக இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ்வார்கள் என்பதாக அதற்கு அலிரலியதாளர்கள் கூறுகிறார்கள். யாவாது விசாலமான கருணை உள்ளவனே, யாவாது விசாலமான கருணை உள்ளவனே என்ற இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அதிகமாக ஓடி வரக்கூடியவருக்கு தெரிந்த வழிகளிலும் தெரியாத வழிகளிலும் ரிசுக்கு அவரை நோக்கி ஓடி வரும் என்பதாக கூட மக்கள் எழுதுகிறார்கள். இதே போன்று சூரா யாசினுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற ஹதீஸ்களிலே வருகிறது, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சூரா யாசினை இவர் ஓடி வருவாரோ அவருக்கு வறுமை நீங்கிவிடும் என்பதாக கூட மக்கள் எழுதுகிறார்கள். அதே போன்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு தேவையான பொருட்களை ஊர்களுக்குள் சென்று தேடிக் கொண்டு வந்து அதனை ஒரு நிதானமான நியாயமான ஒரு விலைக்கு மக்களுக்கு விற்பான் என்றால் அவன் கூடிய சீக்கிரம் செல்வந்தனாக மாறிவிடுவான். அதே நேரத்திலே மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது, விலை கூடட்டும் என்று பதுக்கி வைப்பான் என்றால் அவன் விரைவிலே நஷ்டமாகி விடுவான் என்று அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். வியாபாரம் செய்கிறோம், எங்களுடைய நோக்கம் எங்கள் மடியை மாத்திரம் நிரம்பிக் கொள்வதல்ல, சமுதாய பற்றோடு எமது வியாபாரம் இருக்க வேண்டும். ஒன்றை நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது என் லாட்சிக்கு மாத்திரம் பணம் வர வேண்டும் என்பது நோக்கமல்ல, அடுத்தவர் பணம் எனக்கு ஹலாலாக வர வேண்டும், அவனும் மர திருப்தியோடு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எமது வியாபாரத்திலே பறக்கத் ஏற்படாமல் இருக்க போவதே கிடையாது. அடுத்தவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து நியாயமான விலையில் விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் செல்வந்தனாக மாறிவிடுவார். இவரிடத்தில் இருக்கிறது பொருட்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு வாங்கி வைத்திருக்கிறார். ஆனால் பஜாரில் இப்பொழுது எல்லா கடைகளிலும் அந்த சாமான் தட்டுப்பாடாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே விலை அதிகரிக்கும் என்ற சாத்தியம் கூட இருக்கிறது. ஆனால் இவர் கடைக்கு வருகின்றவர்களுக்கு அந்த பொருளை விற்காமல் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இவர் நினைக்கிறார் 4-5 நாட்களிலே விலை கூடிவிட்டால் கொள்ளையாவும் ஊட்டிக் கொள்ளலாம். உண்மைதான், விலையும் கூடிவிடுகிறது, வெளிரங்கத்தில் பணம் நிறையவும் வந்து சேர்கிறது. ஆனால் அந்த பணத்தினால் இவர் பணக்காரனாக மாட்டார், அவருக்கு நஷ்டமே ஏற்படும் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்றுதான் இன்று சிலருக்கு பழக்கம் தன் வாழ்க்கையின் நெருக்கடியை நீக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை, மக்களிடத்திலே கை நீட்டுகின்ற பழக்கம், அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டி பிச்சை எடுப்பது இருக்கிறதே, இதன் மூலமாக யாருமே செல்வந்தராக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாசிக்க வேண்டாம், எந்த ஒரு யாசகனும் செல்வந்தனாக வரலாறு கிடையாது, நீங்க யாசிக்காதீர்கள், அடுத்தவர்களிடத்திலே கை நீட்ட வேண்டாம். இன்று சிலருடைய பழக்கம் இப்படி இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு செல்வந்தரை கண்டால், கொஞ்சம் நெருக்கமாரை கண்டால், தன் குடும்ப நிலைமைகள் எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் அவர்களிடத்திலே எதையதையோ சொல்லுவார். அதில் 100%க்கு 70% பொய்யாக இருக்கும், 30% உண்மையாக இருக்கும். அந்த 30% வைத்துக் கொண்டு 70% கட்டி சொல்லுவார். அப்படி இப்படி எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுவார். ஏதோ மனவிலகி எப்பொழுதாவது உதவி செய்வாரே என்று. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காது போனாலும் சரி, இவர் செல்வந்தராக மாட்டார். இன்று நம் சமுதாயத்தில் ஒரு சிலருடைய நிலைப்பாட்டை நாங்களும் கண்டிருப்போம். பஜாரிலே சுற்றித் திரிபவர்களுக்கு தெரியும், மாட்டு சாத்தமான உடம்பு, அழகான உடுப்பு, எந்த குறையும் இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துல வேலை செய்வதை போன்று கூட்டமா இருக்கும். அவர் வந்து பிச்சை எடுக்கின்ற காட்சியை பார்த்தால் எப்படி தெரியுமா? கை நீட்டி ஏதாவது ஆறுகிறது சொல்ல மாட்டார். ஆதியார் கொஞ்சம் நிலத்துல கொஞ்சம் பேச வேண்டும். என்ன, ஒன்றும் நான் கேட்கவில்லை, பணம் தர வேண்டாம், உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். சரி, பணம் கேட்கவில்லை, நீங்கள் யாத்திரைக்கு வரவில்லையா, என்ன வேண்டும் என்று பேசினால் அவர் சொல்லுவாரு, வீட்டிலே பிள்ளைகள் எல்லாம் பசியில் இருக்கின்றார்கள், ஒரு நாட்டு பால் வாங்கித்தார்கள், அல்லது ஒரு தேங்காய் வாங்கித்தார்கள், அல்லது ஒரு பால் மாப்பைகள் வாங்கித்தார்கள். கண்ணியமானவர்களை சொல்றதுல குதிரையில் வந்து பிச்சை கேட்டாலும் கொடுக்கத்தான் நபியவர்கள் சொன்னார்கள், அது ஒரு பாடம். நாங்கள் கொடுப்பது கொடுப்பாது வேறு விஷயம். ஆனால் சிலருக்கு இது ஒரு கலையாக மாறிவிட்டது, அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது. இவருடைய தன்மையே இப்படியாக மாறிவிட்டது, இப்படி கேட்டால் ஏதாவது கிடைக்குமே என்று எந்த ஒரு செல்லுந்தரும் தெருவிலே செல்லுகின்ற பொழுது இப்படி ஒருவர் கேட்டுவிட்டால் தேங்காய் கடைக்கு சென்று தேங்காயா வாங்கி கொடுப்பார், அவர் ஏதோ 20-30 ரூபாய் கையில கொடுத்து விடுவார், அல்லது பாலபுராத்திற்கு பேக்கரிக்கா போவார், கதையை கொடுத்து விடுவார். இப்படி எடுத்துக்கொள்வது என்ற அடிப்படையிலே பிச்சை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் செல்வ சீமானாக மாறிவிடலாம் என்று எவ்வளவு காலம் எடுத்தாலும் வாழ்க்கை அப்படியே செல்கிறது. இன்று ஆய்வுகள் கூறுகின்ற முடிவை பார்த்தால் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் வங்கியிலே நிறைய பணத்தை கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ரூபாய் வங்கியில் இருக்கிறது. ஆனால் அவர் பணக்காரர் அல்ல, இன்னும் பிச்சைக்காரர் தான். உண்மையில் அல்லாஹுத்தாலா ஒவ்வொருவருக்கும் விளக்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் திருந்தி நடக்க வேண்டும். மறுபுறத்தில் நாம் சிந்தித்தால், ஒரு பஸ் வண்டியிலே ஒருவர் ஏறுகிறார் ஏறி கை நீட்டுகின்ற பொழுது அல்லது ஒரு பாட்டை படிக்கின்ற பொழுது மக்கள் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு காலை முதல் மாலை வரை ஒரு 100 பஸ்ல இவன் ஏறினால் எத்தனை 1000 ரூபாய் உழைப்பான். அன்றை இவன் பணக்காரனாக விடலாம், செலவு போக மிகுதியை சேகரிக்கலாம், ஆனால் அவன் பணக்காரனாக்கவில்லை. ஒருமுறை ஒரு கடையில் இருக்க ஒருவர் வந்தார். இதனை ஏன் சொல்கிறேன் என்றால் தவறாக நினைப்பதற்கல்ல, விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். அவர் தோற்றம் நல்ல தோற்றம், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுடைய தோற்றம், அழகாக தலையிலே தொப்பி போட்டிருக்கிறார், நல்ல தோற்றத்தில் இருக்கிறார், மாட்டு சட்டமான உடம்பு, எந்த குறையும் கிடையாது. சமலானுடைய மாதத்திலே அவரும் கை நீட்டி கேட்கக்கூடியவர்களின் கூட்டத்திலே வந்திருக்கிறார். அன்பாக கதைத்து அவரை உட்கார வைத்து, நீங்கள் ஒரு தொழில் ஒன்று செய்யலாமே, ஏதாவது ஒரு தொழில் நாங்கள் தரட்டுமா என்று அன்பாக கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் தாராளமாக தாருங்கள், ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் தர முடியுமா என்று கேட்டார். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் தர முடியுமா என்றால் தொழில் தாருங்கள் என்றார். கண்டியமானவர்களை சொல்கிறேன், இவர்களை எங்களால் திருத்த முடியுமா? அவர் சொன்னது சரிதான், நான் கடை கடையாக ஏறி இறங்கினால் 3000 ரூபாய் உழைப்பேன், ஆக மிஞ்சி மிஞ்சி போய் உங்களுக்கு வந்து சம்பளத்தை திருந்தால் எவ்வளவு தருவீர்கள்? அவருக்கு கௌரவம் அல்ல பிரச்சனை, எப்படியும் எவரையும் ஏமாற்றி உழைத்தால் போதும் என்ற நிலைப்பாடு உள்ளத்தில் வந்துவிட்டால் அவரை திருத்த முடியாது. எனவேதான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாசகத்தின் கதவை நீ திறந்தால் வறுமையின் கதவுதான் உனக்கு திறப்படும், யாசகத்தின் கதவை நீ தட்டினால் வறுமையின் கதவுதான் உனக்கு திறக்கப்படும். அவர் ஒரு நாளும் செல்வந்தராக மாட்டார். கண்ணியமானவர்களை சொல்றேன், அனதுபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள், கண்மணியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபர் வந்தார், அவரிடத்தில் எந்த குறையும் ஏற்படவில்லை, சிறப்பான வாலிபர், நல்ல தோற்றத்திலே இருந்தார். ஆனால் நபியவர்களிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு யாத்தகம் தாருங்களே என்று கேட்டார். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏற்றவில்லை, திட்டவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. என்ன, உன் கைகாலில் சீவன் இல்லையா, நீ உழைப்பதில்லையா, ஒன்றும் சொல்லவில்லை. அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு என என்ன சொத்து இருக்கிறது என்று கேட்டார். உனக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் இருக்கிறதா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு போர்வை இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது, இந்த ரெண்டும் தான் என்னுடைய சொத்து, இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும். நபியவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டையும் கொண்டு வா. இரண்டையும் கொண்டு வர சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியிலே விட்டார்கள், இரண்டு கிரகங்களுக்கு விட்டார்கள். ஒரு கிரகத்தை கையிலே கொடுத்து சொன்னார்கள், இப்பொழுது கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வீட்டு தேவைக்கு இன்று பாதித்துக் கொள்வோம், அடுத்த கிரகத்துக்கு நீ ஒரு கோடரையை கொண்டு வா, நான் குடி போட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்படியே போட்டு கொடுத்தார்கள். சொன்னார்கள், கொஞ்ச காலத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த நாயக தோழர் சுமார் 10-15 நாட்களுக்கு பிறகு கை நிறைய பணத்தோடு நபி அவர்களுக்கு காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் உழைத்து வாழ பழகிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு செல்வந்தன் வாயிலே சென்று கதவை தட்டி அவனிடத்தில் கரம் விட்டு அவன் போட்டாலும் சரி போனாலும் சரி, அதை விட இவனுக்கு சிறப்பான வாழ்க்கை இல்லையா என்று அழகாக கட்டுப்படுத்தார்கள். இதுதான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த பாடம். கஷ்டம் ஒன்று வருகிறது தான், புரட்சி ஒன்று வருகிறது தான், சஞ்சலம் ஒன்று வருகிறது தான், ஆனால் சில கட்டங்களை மக்கள் சோதனைகள் வரலாம். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சவர்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கவர்கள் அலாலான முறைகளை கையாள வேண்டும். ரொம்ப நிச்சயமாக தருவார்கள். அன்னை ராபியா பசரியா ரஹ்மஹுல்லா அவர்கள், அன்னை ராபியா பசரியா ரஹ்மஹுல்லா அவர்கள் புதற்கின்ற அந்த நாள் அவர்களின் வீட்டின் நிலைமையை எழுதுகின்றார்கள். எப்படி தெரியுமா? அவர்களின் தாய் தகப்பன் ரொம்ப கெட்டத்திலே இருக்கின்றார்கள். குழந்தை மாலை நேரத்திலே பிறக்கிறது, வீட்டிலே விளக்கு எரிக்க எண்ணெய் கிடையாது, அந்த குழந்தையை போர்த்துவதற்கு ஒரு போர்வையும் கிடையாது. ராபியா பத்ரியா அவர்களுடைய தாயார் அவருடைய கணவனாரத்தில் சொல்லுகிறார்கள், குழந்தையை போர்த்துவதற்கு ஒரு குழவை துண்டு கிடையாது, இருட்டாக இருக்கிறதே குழந்தையை வைத்துக் கொள்ள வேண்டுமே, விளக்கையும் பந்த வைக்க வேண்டுமே, எண்ணெயும் கிடையாது. நீங்கள் அடுத்த வீட்டுக்கு சென்று குழந்தை பிறந்த செய்தியை சொன்னால் சந்தோஷப்படுவார்கள். அதே நேரத்திலே கொஞ்சம் எண்ணெய் தேவை என்றால் குறை நினைக்காமல் தருவார்கள். குழந்தையை போர்த்திக் கொள்வதற்கும் ஒரு குழவை துண்டை கேட்டாலும் நிச்சயமாக தருவார்கள். நீங்கள் போய் கேட்டுவிட்டு வாருங்களே என்று சொன்னார்கள். ராபியா பத்ரியா அவர்களுடைய தகப்பனார் கதவை திறந்தார்கள். அப்படியே அடுத்த வீடு அருகிலே இல்லை, கொஞ்சம் தூரத்திலே தான், நடந்து செல்ல வேண்டும். நடந்து சென்றார்கள். அரைவாசி தூரம் சென்றதும் அவர் நடை ஸ்தம்பித்து விட்டது, கால்கள் எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். நான் எங்கு செல்கிறேன்? யார் கதவை தட்டப் போகிறேன்? யாரிடத்தில் கேட்கப் போகிறேன்? என் ரொம்ப எனக்கு இருக்க அடுத்த வீட்டு கதவை தட்டி கொஞ்சம் எண்ணையும் போர்வையும் கேட்பது நியாயமா? நான் ரப்பிடத்திலே கேட்க வேண்டுமே என்ற முடிவு உள்ளத்திலே வந்தது. அல்லாஹ் அக்பர். இடைவெளியிலேயே திரும்பினார்கள், வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி கேட்டார்கள், என்ன குழந்தை பிறந்த செய்தியை சொன்னீர்களா? என்னை கொஞ்சம் வாங்கி வந்தீர்களா? புடவை துண்டு ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், இன்று இரவு மாத்திரம் கொஞ்சம் பொறுமையோடு இருப்போமே, அல்லாஹ் தஆலா எமக்கு உதவி செய்வான் அல்லவா, நாங்கள் ஏன் அவசரப்பட வேண்டும்? ஒரே ஒரு இரவு தானே பொறுமையாக இருப்போம், இருட்டாக இருந்தால் பரவாயில்லை, குழந்தையை அணைத்துக் கொள். குழந்தைக்கு போர்த்து புடவை இல்லாத போனால் உன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள், உன்னுடைய உடுத்திருக்கும் புடவையினால் அந்த குழந்தையை மூடிக்கொள் என்று சொன்னார். இரவு உறங்கினார்கள். கண்மணிகள் சொல்லலாம் அவர்களை கனவிலே கண்டார். அந்த ரசூல் சொல்லலாம் இருக்கும் அவர்கள் ராபியா பத்ரியா அவர்களுடைய தகப்பனாருக்கு வந்து சொன்னார்கள், நீங்கள் காலையில் இருந்து ஒரு கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்திலே இந்த ஊர் மன்னருக்கு அந்த கடிதம், உங்கள் நாட்டு மன்னருக்கு அந்த கடிதம், அந்த கடிதத்திலே நீங்கள் எழுத வேண்டும். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 400 சலவாத்துகள் ஓதி வந்தீர்கள். சென்ற வாரம் நீங்கள் அதனை ஓத தவறினீர்கள். அதை ஓத தவறியதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு 400 பொற்காசுகள் கொடுக்க வேண்டும். இது நபி அவர்கள் சொல்லுகின்ற கடிதம் என்று அங்கே எழுதப்பட வேண்டும் என்று அங்கே கனவு காட்டினார். காலையில் எடுத்ததும் கடிதத்தை எழுதினார். அரசு தர்பாருக்கு சென்றார். ராபியா பத்ரியா அவருடைய தகப்பனார் செல்வந்த சீமானுடைய தோட்டம் அல்ல, ஒரு ஏழை மிஸ்கினுடைய தோட்டம். அரண்மனை வாசலிலே சென்று அரசனுக்கு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் காவலாளிகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஏளனமாகவே நினைத்தார்கள். அரசனிடத்தில் போய் சொன்னார்கள், ஒரு சாதாரண மிஸ்கின் உங்களுக்கு ஏதோ கடிதம் கொண்டு வந்திருக்கிறார் என்று கூற அரசனும் சிரிப்போடு என்ன பகுதி என்று பார்ப்போமே என்று உள்ளே வரவழைத்தார். வரவழைத்ததும் கடிதத்தை கையிலே கொடுக்க அந்த கடிதத்தை எடுத்து வாதித்தால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தலாக இருந்தது. உடனடியாக தன் ஆசனத்தை விட்டு எழுந்தார். ஓடோடி வந்த அத்தனை மந்திரிமார்களும் பார்த்து கொண்டிருக்கவே இந்த ஏழை மிஸ்கீனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 400 செலவாக ஓப்பது என் மனைவிக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் சென்ற வெள்ளிக்கிழமை ஓத தவறியதும் யாருக்குமே நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உங்களுக்கும் இவ்வளவு பெரிய நெருக்கம் இருக்கிறதா? நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு நல்லடியாராக இருக்கின்றீர்களா? இப்படி ஒரு அறிவுறுத்தல் எனக்கு சொல்லப்பட்டதா? இதோ முடியுங்கள் என்று முதலாவது 400 பொற்காசுகளை கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு நல்லொரு அடியார் இறைநேசராக இருக்கும் உங்களுக்கு நான் தர வேண்டிய வெகுமதியும் இருக்கிறது என்று ஒரு பயனுடைய பணத்தை கொண்டு வந்து கையிலே கொடுத்தார். கண்ணியமானவர்களை சோதனை அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக முன்னோக்குகின்ற பொழுது இவன் அறியாத புறத்திலே அல்லாஹு தஆலா உதவி கொடுப்பார். அல்லாஹ்விடத்திலே அவன் கதவை தட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவன் திறந்து கொடுப்பார். அடுத்தவரின் கதவை தட்ட முற்பட்டால் கண்ணியமானவர்களை தவங்களை கதவு திறப்பட்டாலும் திருப்தியாக தொட்டு தருவது போன்று எங்கும் கிடைக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எமக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படலாம். வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலை உண்டாகிவிட்டது. நன்றாக உழைத்தேன், செல்வந்தராக இருந்தேன், திடீரென்று விழுந்து விட்டேன், கடனாளியாக மாறிவிட்டேன், கஷ்டத்திலே உழந்து விட்டேன், யாரிடத்திலுமே கேட்கக்கூடாதா? அல்லாஹ் கண்மணி முகமதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் குறைபிடிப்பதற்கு இடம் கிடையாது. இப்படியான ஒரு கட்டம் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அருமை நபியவருடைய வாழ்க்கையிலே எமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒரு நாள் நடுப்பகல் நேரம், தொழுகையின் நேரம் அல்ல, கடுமையான வெயில், அரபு நாட்டு வெயில் என்றால் சில காலங்களில் வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு அனல் காற்று வீசுகின்ற வெயிலாக இருக்கும். அப்படியான ஒரு காலத்திலே தான் பள்ளி வாசலுக்கு அதற்கு உமர் வேளாணர்கள் வருகின்றார்கள். வந்து பார்த்தால் அதன் அபூபக்கர் வேளாணர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அபூபக்கரே, இந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் பள்ளிக்கு வந்தீர்கள்? சொன்னார்கள், உமரே, கடுமையான பசி, சாப்பிடுவதற்கு வீட்டிலே ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ்வின் மாளிகைக்கு வந்து அமர்ந்தேன் ஆறுதல் அடைவதற்கு என்று சொன்னார்கள். இதனை கேட்ட உமர் வேளாணர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் அபூபக்கரே, இந்த உமருடைய நிலைமையும் இதுதான், கடும் பசியினால் ஆறுதலுக்காகத்தான் அல்லாஹ்வின் மாளிகைக்கு வந்தேன் என்று சொன்னார். சற்று நேரத்திலே முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இருவரையும் பார்த்துவிட்டு கேட்டார்கள், என்ன இருவரும் இந்த நேரத்திலே பள்ளிவாசலுக்குள்? தங்கள் நிலைமைகளை சொன்னதும் நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் அபூபக்கரே, உமரே, இந்த முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையும் அதுதான், பசியின் கொடுமையினால் தான் அல்லாஹ்வின் மாளிகைக்கு ஆறுதலுக்காக வந்தேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு வாருங்கள் போவோம் என்று இருவரையும் அழைத்துக் கொண்டு எங்க சென்றார்கள் தெரியுமா? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்றார்கள். ஏன்? இவர் எங்களோடு நல்லெண்ணம் வைத்திருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி, மிக பிரியமான சஹாபி. இவரிடத்திலே அதிகாரத்தோடு போய் சாப்பிடலாம். எப்படி என் பிள்ளைகளிடத்தில் கேட்பதோ, தகப்பனத்தில் கேட்பதோ, சகோதரத்தில் சொல்வதோ, அது போன்று என் வீட்டுக்குள் போய் சாப்பிடுவது போன்று அபு அய்யூப் அன்சாரி என் நெருக்கமான தோழர் அல்லவா? ஏன் இந்த பசியை பொறுத்துக் கொண்டு நாங்கள் இப்படி இருக்க வேண்டும்? அபு அய்யூபின் வீட்டுக்கு செல்வோமே என்று மூவருமாக சென்றார். நபி அவர்களின் தோற்றத்தையும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோற்றங்களையும் கண்டதும் புரிந்து கொண்டார்கள் வந்திருக்கக்கூடிய நிலைமையை. ஈச்சம் மரத்துக்கு ஏறி ஒரு குடையை கொண்டு வந்து வைத்தார்கள். பழுத்ததும் பழுக்காதுமாக அனைத்தும் நிறைந்திருந்தது. முதல் பசிக்கு இதனை சாப்பிடுகள் எல்லாம் அப்படி இருந்துள்ளே அவசரமாக ரொட்டி சுடுகிறேன் என்று உள்ளே மனைவிக்கு சொல்லி ரொட்டி இட்டார்கள். ஆட்டை அறுத்து இறைச்சி கறியை சமைத்தார்கள். சமைத்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வைத்ததும் கண்மணி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரொட்டியை எடுத்தார்கள். அதிலே ஒரு இறைச்சி துண்டை வைத்து சுற்றி சொன்னார்கள், அபு அய்யூபை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு, என் கண்மணி பாத்திமாவும் நான்கு நாட்களாக பட்டினியாக இருக்கிறார், அவளுக்கும் கொண்டு போய் கொடுங்கள் என்று கொடுத்து அனுப்பினார். இது ஒரு பெரிய ஒரு பாடம். இக்கட்டான ஒரு நெருக்கடியான நிலைமை வந்தால் நல்லெண்ணம் உள்ள எங்களுடைய உறவுகளிடத்திலோ நண்பர்களிடத்திலோ எமது நிலைமையை கொஞ்சம் சொன்னால் அவர்கள் மனம் வந்து உதவி செய்தால் இது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவர்களிடத்தில் இழிவடைந்து பணிவடைந்து போயிட்டு கை நீட்டுவதைத்தான் இருந்தார்கள். இக்கட்டான ஒரு நிலைமையிலே எங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது எமக்கு என்று உறவுகள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கின்றார்கள், சகோதரர்கள் இருக்கின்றார்கள், நல்லெண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நலன் விரும்பிகள் இருக்கின்றார்களா? அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் சொல்லுவது தப்பு கிடையாது, அவர்கள் தந்தால் பொருந்திக் கொள்வோம், தராது போனால் நம்மிடத்திலே ஒப்படைப்போம். இதுதான் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாடம். வாழ்க்கையிலே பரக்கத்தை இடுவதற்கு எங்களுடைய செயல்பாடுகள் எத்தனையோ செயல்களும் காரணம். ஒரு பீங்கானில் போட்டு பிசைந்து சாப்பிட கிடைத்ததே இது பெரும் பாக்கியம் என்பதை உணர்ந்து சாப்பிட்டால் அந்த ரிஸ்க்கிலே அபிவிருத்தி ஏற்படும். அல்லாஹ்வின் திருநாமத்தோடு பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டால் பரக்கத்து ஏற்படும். உடுக்கின்ற உடுப்பை உடுக்கின்றவர்கள் பிஸ்மில் சொல்லி உடுத்தால் பரக்கத்து ஏற்படும். குடிக்கின்ற பானத்தை பிஸ்மில் சொல்லி குடித்தால் பரக்கத்து ஏற்படும். செய்கின்ற விக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் பிஸ்மிலோடு இருந்தால் அது பரக்கத்தே தான். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுபதா பிஸ்மில்லா ஃபஹுவ அஃதா. எந்த ஒரு நற்கர்மமாக இருந்தாலும் அதனை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்காது போனால் அதிலே பரக்கத்து துண்டிக்கப்பட்டதாக இருக்கும் என்று கூறினார். இன்று நாம் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், கொடுக்கிறோம், பிரயாணம் செய்கிறோம், பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாத நிலைமை. ஏன் அங்கே பிஸ்மில் இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாயகத்தோடர் வறுமையை முறையிட்ட பொழுது சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று கூறினார். திருமணம் முடியுங்கள், புரிஞ்சிக்கப்படாது. தனிநபனாக தனிமரமாக இருந்தே இவ்வளவு கஷ்டம், குடும்ப சுமை வந்து விட்டால் எவ்வளவு கஷ்டம் என்று எம்புத்தினால் யோசிப்போம். நபியோர்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடியலையே, மூவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் பொறுப்பிலே வைத்திருக்கிறான். அதுவே ஒருவர் தான் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்க திருமணம் முடிப்பவனுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். இதை விட ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு நாயக தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே என் வீட்டிலே கஷ்டமாக இருக்கிறது, என் மனைவி பல பிள்ளைகள் இவர்களுக்கு சாப்பாடு போடுவது எனக்கு நெருக்கடியாக இருக்கிறது என்று சொன்னதற்கு அவருக்கு சொன்ன பதிலை பார்த்தால், நீங்கள் இன்னொரு கல்யாணம் முடியுங்கள் என்று கூறினார். கண்டியவாங்களே தோழர்களே, நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆனா ஒன்றை வைத்து பல பிள்ளைகளோடு படுகின்ற பாடு போல அதற்கு இன்னும் ஒன்றாக முடிக்க சொல்லுகின்றீர்கள், புத்திக்கப்படுகின்றபடியுமா? அந்த நாயகத்தோழர் உடனடியாக சென்றார்கள், நபியின் சொல்லை மதித்து திருமணம் முடித்தார். இப்பொழுதும் இந்த ஹதீஸை கேட்டு யாராவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் வீட்டில் வறுமைக்கு முடிக்க மாட்டார், அவர் அதிர்ஷ்டத்தை குர்பான் கொடுத்து விட்டு அவர் தேவைக்கு முடிப்பார். வேறொருத்தி அவர் பார்த்து வைத்திருப்பார், இப்பொழுது உடனே போயிட்டு கஷ்டமாக இருக்கிறது, இன்னொரு கல்யாணம் முடிக்க அதற்கு பயான் சொன்னாரு, நான் இப்பொழுது முடிக்க போகிறேன் சொல்லுவார். அனுப்பி பார்த்தால் அவர் வறுமை கண்ட திருமணம் முடித்திருப்பார், அவர் ஏற்கனவே பார்த்து வைத்ததை முடித்திருப்பார். இதுதான் இன்று எமது நிலைமை. ஹதீஸ்களை தேடுகின்ற அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அந்த வாழ்க்கையை சிறப்பாக இருந்தது. விழுகின்ற உணவை, சட்டிலே விழுகின்ற உணவை பொறுக்கி அதனை சுத்தமாக்கி சாப்பிட்டால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ ஒரு நாளும் வறுமை அண்டவே மாட்டான், அவனுக்கு வெண்குஷ்டமோ கருங்குஷ்டமோ ஏற்படாது, அவனுக்கு வாழ்க்கையும் பைத்தியமும் வராது சொன்னார்கள். மேலாம் என்ன காரியம், விழுகின்ற உணவை பொறுக்கி சாப்பிடு. இதனை சொன்னால் கொஞ்சம் பாரமாக இருக்கும், ஈட்டியால் குத்துவது போன்றிருக்கும், ஆனால் உண்மை என்பதை கொஞ்சம் உணர்ந்து கொள்வதற்காக சொல்வதை கோபிக்க வேண்டாம். எம்மில் அதிகமானவர்கள் விழுகின்ற பருக்கையும் பொறுக்கி சாப்பிடுவார்கள், சகலையும் நன்றாக வடித்து சாப்பிடுவார்கள். எப்பொழுது தெரியுமா, ஒரு ஜமாத்திலே போய்விட்டால் அழகாக வடித்து சாப்பிடுவார்கள், வீட்டிலே கூடி சாப்பிட்டால் அழகாக வடித்து சாப்பிடுவார்கள், ஆனால் திருமண மண்டபத்துக்கு போய்விட்டால் சகலிலே சாப்பாடு போடப்படுகிறது, கடைசியிலே இரண்டு பேருடைய சாப்பாட்டை அப்படியே மிச்ச வைக்கின்றார். ஏன், தேவைக்கு போடவில்லை, அதை விட அதிகமாக கொட்டி விட்டார். கொட்டிவிட்டால் இப்பொழுது கடைசியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகத்தை பார்த்து 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 சாப்பிடுவார்கள். என்ன செய்ய, இதற்கங்கள் இருக்கதில்லை, இப்பொழுது அங்குமிங்கும் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு அங்கே விரித்திருக்கின்ற பேப்பரிலே அப்படியே தகனை வடித்து கொட்டி அப்படியே சுருட்டி தானுக்குள்ளே நல்ல பிள்ளை மாறி வைத்து விட்டுவார். 100 தகன் சாப்பாடு போடுகின்ற திருமண வைபத்திலே பார்த்தால் சுமார் 10 தகன் சாப்பாடு வீதம் படுகிறார். கண்ணியவாங்கிலே தவறுகளை எத்தனையோ ஏழை குடும்பத்திலே ஒரு முட்டையை பொறித்து சாப்பிட வழி இல்லாமல் இருக்கின்றார்கள், ஆனால் திருமண மண்டபத்திலே பார்த்தால் பட்டுலப்பம் கோப்பையிலே வைக்கப்பட்டிருக்கிறது, 6 பேருக்கு ஒரு கோப்பையா, 3 பேருக்கு சுகர் சீனி, இப்பொழுது 2 பேரும் கொஞ்சம் கையை வைத்து வைத்தால் அந்த கோப்பை அப்படியே குப்பைக்குத்தான் போகும், சாப்பிட முடியாது. ஒரு தகனுக்கு ஒரு கோழி, அது ஏதோ பல்லாக மாறிவிட்டது, அங்கே மாட்டிறைச்சியும் போட வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது, கோழியை அப்படியே எடுத்து கொஞ்சத்தை எடுக்கிறார்கள், கொஞ்சத்தை எடுக்கிறார்கள், மாட்டிறைச்சியில் ஒரு துண்டை ஏதோ ஆக்கினருக்கு எடுப்போமே என்று எடுக்கிறார்கள். விருந்து கொடுப்பவர்களின் நிலைமையை பார்த்தால் எஞ்சி இருப்பதை குப்பை தொட்டியிலே கொட்டிருந்தார்கள். இந்த மீன்முறையத்தினால் வருகின்ற வறுமையை ஒரு நாளும் அடைக்க முடியாது. எல்லோரும் தோபா செய்ய வேண்டும். இப்படியான கலரிகளிலே சாப்பிடுகின்ற பொழுது ரொம்ப நிதானமாக சாப்பிட வேண்டும். மூத்த தாய்மார்கள் சொல்லுவார்கள், காணாமல் கண்ட நாயே ஊவாமல் தீர்ந்து என்று சொல்வார்கள். அப்படியானால் தன் பிள்ளைகள் சாப்பிடுகின்ற பொழுது அங்கே ஒழுக்கம் இல்லாமல் சாப்பாட்டை சிதறி சிதறி சாப்பிட்டால் என்ன சொல்லுவார்கள், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அல்லாஹ் தந்தானே, அந்த பிச்சையை ஒழுங்காக நீ சாப்பிடு என்று சொல்வார். கண்ணியமானவர்களை சொல்களே, வாழ்க்கையில் வறுமை ஏற்படுவதற்கு யார் காரணம், நாங்களே காரணம் என்பதை தெரிந்து கொள்ளவர். வீம்பிரியத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை, சேர்ந்து உண்ணுகின்ற பொழுது பறக்கத்து ஏற்பட்டு விடுகிறது. சிலருக்கு சாப்பிடுகின்ற பொழுது பொறுக்க பொறுக்க சூடாக இருக்கவன், ஒரு டீ குடிக்கிறதாக இருந்தால் அது ரொம்ப சூடாக இருக்கவன், இப்படி சாப்பிட்டால் குடித்தால் தான் அவர்களுக்கு பத்தியலாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நெருப்பை தின்ன நான் வந்தவன் அல்ல என்று சொன்னார். இந்த சூட்டை தின்ன வேண்டாம் பறக்கத்தில்லை என்று சொன்னார். சாப்பாட்டிலே ஊத வேண்டாம் பறக்கத்தில்லை என்று சொன்னார். ஊதி ஊதி குடிப்பது, ஊதி ஊதி சாப்பிடுவது நபி வழியும் அல்ல, ரசூலுல்லாஹி அவர்கள் விருப்பம் இல்லை, வாழ்க்கையின் பறக்கத்தும் குந்திக்கப்பட்டுள்ளது. இன்னும் சிலர் சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பாரம், ஆனால் இந்த உண்மை எல்லோருடன் இருக்கிறது, கொஞ்சம் தோபாசியவர்கள் பார்த்தால் பெரிய கடை முதலாளி, பார்த்தால் பெரிய வசதிக்காரர், அல்லது பார்த்தால் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார், பெரிய சம்பளம். ஆனால் வாழ்க்கையில் செல்வம் பெரியதை பார்த்தால் பெருகவே இல்லை. எந்த நாளும் இவருக்கு ஓடி ஓடி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். வங்கிக்கு காசு போடணும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார். என்ன காரணம்? இவர் வங்கியில கொஞ்ச நாள் நல்ல முறையில் தொடர்பு வைத்தார், கொஞ்ச நாள் இப்பொழுது காசோடு வந்து விட்டால் பணம் போடுவதற்கு வசதி இல்லை. இப்ப மேனேஜரோடு ரொம்ப நெருக்கம், அவர் கொஞ்சம் ஓடி பாஸ் பண்ணி விடுவார், ஓவர்டிராப்ட் மேலதிகப்பட்டு பாஸ் பண்ணி விடுவார். இப்பொழுது வட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடி ஓடி, இப்பொழுது ஓடினவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடி முடியவில்லை, உழைத்ததும் ஒன்றும் இல்லை. இன்னும் சிலருடைய நிலைமை, பெரிய கடை, பெரிய வசதி, பெரிய தொழில், பெரிய கம்பெனியில வேலைதான், ஆனால் வாழ்க்கையில் வறுமை நீங்கவில்லை. காரணம் என்ன? இவர் வறுமையின் கதவை திறந்து வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் போகிறார் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 10 மணிக்கு தான் எழுப்புகிறார். அதுவரைக்கும் சூரியன் இவருக்கு உதிக்கவில்லை, வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்பட்டு விடுமா? அடுத்த நாட்கள் என்றால் வார நாட்களாக இருந்தால் தொழில் செய்கின்ற நாளா? அந்த நாளிலே இவருடைய நிலைமை என்ன? அவர் கடைக்கு 9 மணிக்கு போக வேண்டுமா? 8 மணிக்கு தான் எழுப்புகிறார். அழகாக 10 லட்சம் முகம் கழுவி, அழகான முறையில் மேடிகளை கழுவி, எப்படி அலங்காரமாக போறோம் அந்த அலங்காரத்தோடு பஜாருக்கு போகிறார். வருகின்ற பொழுது இவர் தகஜத்துக்கே எழுப்பி தகஜத்தொழுது போல தெரிகிறார். ஆனால் இவர் எழுந்தது 7:30-8 மணிக்கு தான் எழுப்பி இருக்கிறார். சுபகம் தொழில ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில பறக்கத்தை ஏற்படுமா? ஏற்படவே மாட்டார். சுபகுடைய தொழுகையை விட்டுவிட்டு எந்த தொழிலுக்கு அவன் செல்கிறானோ சைத்தானோடு அவன் போகிறான். சுபகுடைய தொழுகையை தொழுது விட்டு அவன் செல்கிறானோ ரஹ்மத்துடைய கொடியோடு போகிறான். ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறோமா? சைத்தானோடு கூடி இருக்கிறோமா? வாழ்க்கையின் பறக்கத்தை எங்கே இருக்கிறது? நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டிய தேவையும் பொறுப்பு. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலோ சூரியன் உதித்த பிறகு உடனே தூங்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையின் பறக்கத்தை ஏற்படாது என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே கண்ணியவான்களே, சகோதரர்களே, நாம் செல்வ சீமான்களாக வரலாம், பால் என் கையிலே இருக்க வெண்ணைக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த புத்திமதிகளை வாழ்க்கையில எடுத்து நடப்போம் என்றால் நிச்சயமாக எங்களை விட செல்வ சீமான்கள் யாராகவும் இருக்க முடியாது. குடிசையில் இருந்தாலும் செல்வ சீமான்களாக இருப்போம், மாடியில் இருந்தாலும் செல்வந்தராக இருப்போம். எனவே அப்படிப்பட்ட செல்வந்தனாக நாம் வாழ வேண்டும் என்றால் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்லி தந்த புத்திமதிகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் ஒருவருமாக வேண்டும். அந்த அடிப்படையில் கிருபை முழக்கம் உடனாய் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகின்ற நிர்வாகியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யான் அவனுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய உத்தமர்கள் சாலிகங்கள் பற்றியில் எங்களை தந்தருவாயாக. இந்த உலகத்தில் மறுமையிலும் நிம்மதி சந்தோஷத்தை மக்களின் அத்திவாக்கி விடுவாயாக. வாழ்க்கையில் மறுமையை மட்டும் எங்களை பாதுகாத்து தருவாயாக. நெருக்கடிகளை மட்டும் பாதுகாத்து தருவாயாக. செய்கின்ற வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தி தந்தருவாயாக. அந்த வியாபாரத்தை ஒரு தொல்லையாக ஆக்கிவிடாமல் யாருந்தா எனக்கு ஒரு சந்தோஷமானதாக அமைத்து தந்தருவாயாக. அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை அலாலாக தந்தல்வாயாக. கிருபையுள்ள நாயனே, தங்க மிக நிஜமானே, எங்கள் பெற்றோர்களை மன்னித்தல்வாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லிம்களுக்கும் ஆபத்தளிப்பாயாக, பூரா உமத்துக்கும் இதாயத்தை நன்றி பார்க்க விடுவாயாக. கிருபையுள்ளவனே, கேட்க தெரியாத பிச்சைக்காரர்களாக இருந்து கேட்கிறோம் யாரா, நீ கொடுக்க தெரிந்த கொடை வல்லதாக இருக்கிறாய் நாயனே. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சகல நலவுகளையும் தந்தல்வாயாக. எந்த கெடுதிகள் வந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தருவாயாக, எவ்வளவு தான் தெரிவித்து தருவாயாக. வா அதாவது அனைவரும் இருந்தார்கள்.